இந்த காலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:5. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:5.
அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள்.
இங்கே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் 12 சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஒரு சின்ன ஜப குறிப்பை வைக்கிறாங்க. சின்ன ஜபம், ஆனால் ரொம்ப வல்லமையான ஒரு ஜபம் இது. எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். என்னைக்காவது இந்த மாதிரி ஜபம் பண்ணியிருக்கிறீங்களா? எங்க வருமானத்தை வர்த்திக்க பண்ணணும்னு வேணா நம்ம நிறைய ஜபம் பண்ணுவோம் இல்லை. எங்களுக்கு சேலரி அதிகமாக வேணும், வருமானத்தை அதிகரிக்க பண்ணுங்க, அது இதை அதெல்லாம் வர்த்திக்க பண்ண கேட்போம். ஆனால் இவங்க கேட்டாங்க பாருங்க, ஒரு விண்ணப்பம், அழகான காரியம், எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இந்த தான் இப்படி தான் ஜபிக்கணும், ஜபிச்சா இந்த மாதிரி தான் ஜபிக்கணும். இந்த மாதிரி ஜபத்தை தான் கர்த்தர் கேட்கிறார், புரியுதுங்களா? எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இவங்களுடைய உள்ளத்திலே கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் இன்னும் அதிகமாக வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்துருச்சு. அதை அவர்கிட்டே கேட்டுட்டாங்க, விண்ணப்பம் பண்ணி கேட்டுட்டாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை காரியங்களுக்கும் அடிப்படை காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். தேவனிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:5 சொல்லுகிறது. அப்போ விசுவாசம் தான் தேவனை பிரியப்படுத்துகிற காரியம். விசுவாசத்தின் மூலமாகத்தான் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். நீங்கள் புதிய ஏற்பாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் அற்புத ஊழியம் சகலமும் விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செய்தார். நீங்கள் நல்லா நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எந்த இடத்துலையுமே அவர் ஜெபிச்சு அற்புதம் செய்ததே கிடையாது. நம்ம வந்து அற்புதங்களுக்கு நம்ம ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நீங்கள் நல்லா பைபிளை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவர் ஜெபிச்சு அவர் அற்புதத்தை செய்ததே கிடையாது, அற்புதத்துக்காக ஜெபிச்சது கிடையாது. ஆண்டவர், பிதாவே தயவு செய்து இவனை குணமாக்கும், பிதாவே இந்த மரித்த லாசுவை உயிரோடு எழுப்பும், பிதாவே இவனுடைய கண் பார்வை தாரும், இப்படி எங்க ஜெபிச்சிருக்காரா? யோசிக்கிறீங்க, இப்பதான் முடிக்கிறீங்க, இப்படியா? அப்படிதான். இயேசு கிறிஸ்து எங்கேயுமே இப்படி எல்லாம் அற்புதங்களுக்கு ஜெபிச்சது கிடையாது. அவருடைய காரியம் எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான் செயல்பட்டார். 38 பேரலட்டிக்கா இருப்பான், திமிர்வாதக்காரன், பெதஸ்தா குளக்கரையிலே வருகிறார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடங்கிறார், அவ்வளவுதான். நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? முதல் கேள்வி. அதற்கு அவன் சொல்றான், ஆண்டவரே, என்னை குளத்திலே தண்ணீர் கலக்கப்படும் பொழுது என்னை குளத்திலே கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் உடனே ஆண்டவர் சொன்னார், உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, முடிஞ்சு போச்சு. அதற்காக இயேசு கிறிஸ்து ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெயின் பண்ணிட்டு இல்லை. லாசருவின் கல்லறைக்கு முன்னால வந்தார், லாசருவே வெளியே வானார், வந்துட்டான். சூம்பின கையுடையவன் ஜெபாலயத்தில் இருக்கிறான், உன் கையை நீட்டுனாரு, நீட்டிட்டான். இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ஃபெய்த் ஆப்ரேட் ஆகும். மார்க்கு 10:46-52 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எரிகோ பட்டணத்தின் வழியாக வருவார், அந்த வாசல் வழியாக வருவார். அங்கே வரும் பொழுது அந்த வாசலிலே இரண்டு கண்களும் பிறவியிலேயே குருடாய் இருந்த மனுஷன், கண்களே இல்லாத மனுஷன், பருதி மேயும் வழியிலே பிச்சை எடுத்து கொண்டிருக்கிறான். அவன், இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் அப்படிங்கிறான். அப்பொழுது அவனை அடக்குவாங்க, அவன் முன்னிலும் அதிகமாய் சத்தம் போட்டு கூப்பிடுவான், இயேசு கிறிஸ்து அவனை அழைத்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவனை பார்த்து சொல்லுவார், உன் விசுவாசத்தின்படி உனக்காக கடவுதுன்றார். ஒரே வார்த்தை, அவர் வார்த்தை வந்தது, அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்தான். விசுவாசித்த உடனே அவனுக்கு கண்கள் புதிதாக அவனுக்கு உண்டாயிற்று. இங்கே பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் விசுவாசமான வார்த்தை, அதை விசுவாசிக்கிற ஒரு பருதிமேயும், ரெண்டு பக்கமும் ஃபெய்த் அங்கே ஆப்ரேட் ஆகுது. அப்போ அந்த ஃபெய்த்து தான் அந்த இடத்துல அவனுக்கு கண்கள் இல்லாத அவனுக்கு ஒரு புதிய கண்களை அவனுக்கு கொடுத்தது. இப்படித்தான் அவர் செய்த அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் தான். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 4:35-41 வரைக்கும் நீங்கள் படிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்து தன்னுடைய 12 சீஷர்களை பார்த்து சொல்லுவார், அக்கறைக்கு போவோம் வாருங்கள்னு வரும். புறப்பட்டு படகுல போவாங்க. போற வழியிலே இயேசு கிறிஸ்து தலையணை வைத்து படுத்து நித்திரை செய்கிறார். கடல் கொந்தளிக்கிறது, சுழல் காற்று சுழற்றி அடிக்கிறது, அலைகள் வந்து படகின் மேல் மோதி அடிக்கிறது, படகு கவிழ்ந்து போகத்தக்கதாக மிகுதியான ஒரு ஆபத்தான சூழ்நிலை உருவாகிறது. அப்படி உருவாகும் பொழுது சீஷர்கள் பயந்து போய் இயேசு கிறிஸ்துவை எழுப்புறாங்க. எழுந்தார், அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? அவர் கேட்ட கேள்வி அதான், விசுவாசத்தை குறித்து தான் அவங்களை கண்டித்தார். அற்ப விசுவாசிகளே ஏன் சந்தேகப்பட்டீர்கள்? சொல்லி இறையாது காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே அமைதலாயிருந்தார். ஒரு ஸ்பாட்ல அந்த நேரத்தில் அவைகள் அடங்கி போய்விட்டது. அப்போ இதுல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இயற்கையை கட்டுப்படுத்தினது கூட விசுவாசத்தின் மூலமாக, வியாதிகளை சுகமாக்கினது விசுவாசத்தின் மூலமாக, மரித்தோரை எழுப்பினது விசுவாசத்தின் மூலமாக, வாழ்க்கையின் அத்தனை காரியங்களும் அவர் விசுவாசத்தின் அடிப்படையிலே அவர் எல்லாவற்றையும் செய்தார். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு மரணத்திற்கு ஏதுவான பலவிதமான ஆபத்துக்களை ஜனங்கள் கொண்டு வந்தாங்க, கல்லறிய வந்தாங்க, மலையிலிருந்து அவரை கீழே தள்ளிவிட பார்த்தாங்க. ஆனால் அவர் விசுவாசத்தில் உறுதியாக நின்றார். என்ன ஒன்றும் பண்ண முடியாதுனார், காலத்துக்கு முன்னால் என்ன ஒன்றுமே பண்ண முடியாதுனார். காரணம் என்ன? ஃபெய்த். அவருக்கு அந்த விசுவாசம் அவருக்குள் உச்ச கட்டத்தில் இருந்தது. அந்த விசுவாசத்திலேயே அவர் செயல்படுகிறதை பார்த்தாங்க. இதை பார்த்த சீஷர்களுக்கும் நமக்கும் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட வேண்டும் என்கிறதை அவங்க உணர்ந்தார். தங்களுடைய விசுவாசம் குறைவாக இருக்கிறதை பார்த்த உடனே தங்களுடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்லி அவங்க உணர்ந்துதான் இந்த விண்ணப்பத்தை அவருக்கு முன்னால் வைக்கிறாங்க. ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இன்றைக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல காரியங்களிலே தடுமாற்றங்கள், பிரச்சனைகளிலே மூழ்கி போகிற காரியங்கள், சோர்வுகள், இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? விசுவாசத்திலே நமக்கு வருகிறதான குறைவுகள் தான். விசுவாசத்தில் மாத்திரம் நீங்கள் ஸ்ட்ரெயின், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா எதை குறித்து நீங்கள் தடுமாற மாட்டீங்க? உங்கள் சரீரத்தின் வியாதி குறித்து நீங்கள் தடுமாற மாட்டீங்க. உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல், பண விஷயம், அதை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. உங்களுடைய தொழிலை குறித்து பயப்பட மாட்டீங்க. உங்கள் குடும்பத்தை குறித்து பயப்பட மாட்டீங்க. உங்கள் வாழ்க்கையின் எதை குறித்து நீங்கள் பயப்பட மாட்டீங்க. ஏன்? உங்களுடைய பாவங்கள் மேற்கொண்டு நீங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போயிடுவீங்கன்ற பயம் கூட உங்களுக்கு வராது. ஃபெய்த் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் தடுமாற மாட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து தடுமாற மாட்டீங்க. இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து தடுமாற்றம்? ஏன்? காரணம் என்னன்னா விசுவாச குறைவு. ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார் என்கிற விசுவாச குறைவு. இந்த விஷயத்துல குறையும் போதுதான் பிசாசு நம்மை சோர்வடைய பண்ணுகிறான், அவிசுவாசத்தை கொண்டு வந்து விதைக்கிறான், விதைத்து நம்மை தடுமாற பண்ணி ஆண்டவரை விட்டு வெளியே தள்ளி விடுகிறான். அதனாலே ஒன்று சொல்றேன், இங்க இருக்கிற அத்தனை பேருமே இந்த ஜெபத்தை கர்த்தரை நோக்கி செய்ய வேண்டும். இந்த ஜெபத்தை இன்னைக்கு இந்த மெசேஜுக்கு பிறகு நம்ம கடைசி நம்ம செய்ய போறோம். இந்த ஜெபத்தை நம்ம செய்யணும். ஆண்டவரே, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும். இந்த ஜெபத்தை நீங்கள் செய்து உங்கள் விசுவாசத்தை நீங்கள் அதிகரிக்க நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது நிச்சயம் சொல்றேன், உங்க வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கை வெற்றியுள்ளதாக இருக்கும். உங்களுடைய பிஸ்னஸ் வெற்றியுள்ளதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையின் அத்தனை பகுதிகளிலும் நீங்கள் வெற்றி அடைவீங்க. நீங்கள் எந்த இடத்திலும் எந்த காரணத்தை கொண்டும் தோற்று போகவே மாட்டீங்க. விசுவாசத்தில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயுமே தோற்று போகிறது கிடையாது. சரி, அப்போ இந்த இடத்துல இந்த விண்ணப்பத்தை இவர்கள் செய்தார்கள். இந்த விசுவாசம் எப்படி நமக்கு வர்த்திக்கப்படுகிறது இதை நமக்கு தெரியணும். இன்னைக்கு வேதத்திலிருந்து இதை குறித்து நான் உங்களுக்கு நிறைய சொல்ல போறேன். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்திலும் பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசத்தை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:27-28-29 ஒரு 3 வசனங்களை மட்டும் வாசிக்கலாம். மத்தேயு 9:27-28-29
இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று தாவீதின் குமாரனே
எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள்.
அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்திற்கு வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? அதற்கு அவர்கள்
ஆம் விசுவாசிக்கிறோம்
ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது.
பாருங்க, இந்த ரெண்டு குருடர்களுக்கு ஆண்டவர் ஆண்டவர் கேட்கிறாரு, க்வெஸ்சன் ரைஸ் பண்றாரு, இவைகளை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? கேட்கறீங்க, ஆண்டவரே நாங்கள் பார்வையடையணும்னு கேட்டீங்க, ரைட், ஜெபிச்சிட்டீங்க, ஓகே. ஆனால் இந்த அற்புதத்தை செய்வதற்கு எனக்கு வல்லமை உண்டு என்கிற விசுவாசத்தோடு தான் நீங்க ஜெபிச்சீங்களா, இல்ல சும்மா ஏதோ கேட்கணும்னு கேட்டுட்டீங்களான்றதான் அவர் கிளாரிஃபை பண்றாரு. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? இப்ப அவங்க கன்ஃபார்ம் பண்றாங்க, ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிறோம். உங்கள் விசுவாசத்தின்படி ஆக கடவுது. உடனே அந்த ரெண்டு பேருக்கும் பார்வை கிடைக்கிறது. விசுவாசத்தை குறித்து அவர் ஏராளம் சொல்லி கொடுத்திருக்கிறார், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கிறார், எத்தனையோ டெமான்ஸ்ட்ரேஷன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவதற்கு செய்திருக்கிறார். காற்றையும் கடலையும் அதன் சம்பவத்தை நான் எடுத்து அந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசலாம், அதே ஒரு மணி நேரம் பேசலாம். அந்த ஒரு சம்பவத்தை பார்த்தீங்கன்னா அது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், ஃபெய்த் டெமான்ஸ்ட்ரேஷன், விசுவாசத்தை செயல்முறையில காட்டுகிற ஒரு சம்பவம் அது. இயேசு கிறிஸ்து அத்திமரத்தை ஒரு வார்த்தையை சொல்லி பட்டு போக பண்றார், அது என்னது? ஃபெய்த் டெமான்ஸ்ட்ரேஷன், அது விசுவாசத்தை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு. இப்படித்தான் விசுவாச வார்த்தை கிரியை செய்யும் என்று ஒரு அத்திமரத்தை அவர் அப்படியே ஒரு நாளிலே அவர் பட்டு போக பண்றார். இப்படி பல விஷயங்கள், சில காரியத்தை சொல்லுகிறார், சிலது வந்து டெமோ வைக்கிறார், இப்படிதான் நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க என்று சொல்லி அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பதற்கு அவர் தன்னாலான அத்தனை பிரயாசங்களை செய்திருக்கிறார், பிராக்டிக்கலா பண்ணி காமிச்சிருக்கிறார். காமிச்சு எப்படி ஆகிலும் தன்னை சுற்றிலும் இருக்கிறவர்கள் விசுவாசத்தில் வல்லவர்களாய் வர வேண்டும் என்கிறதுலே ஆண்டவர் கண்ணும் கருத்துமா இருக்கிறார். இன்னைக்கு சொல்றேன், இந்த இடத்துல இருக்கிற நம் அத்தனை பேருக்கும் ஆண்டவர் விசுவாசத்தை போதிக்கிறவர் மாத்திரம் அல்ல, விசுவாசத்தை நமக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறவர். விசுவாசத்தை போதித்து மட்டுமல்ல, உங்க வாழ்க்கையிலும் அந்த விசுவாசத்தை அவர் அற்புதத்தை செய்து அந்த விசுவாசம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை உங்களுக்கு காண்பிக்க கர்த்தர் விருப்பம் உள்ளவராக இருக்கிறார். இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, இந்த செய்தியின் முடிவிலே ஜெபிக்க போறோம், உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும், உங்க வாழ்க்கையில விடுதலைகள் நடக்கும், நீங்கள் பாவத்தை ஜெயிப்பீர்கள், வியாதிகளை ஜெயிப்பீர்கள், பிசாசின் போராட்டத்தை ஜெயிப்பீர்கள், உங்கள் வாழ்க்கையின் தடுமாற்றத்தை ஜெயிப்பீர்கள், குடும்ப வாழ்க்கையில ஜெயிப்பீர்கள், மற்றும் எந்த பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயிப்பீர்கள். ரியல் ஃபெய்த் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயம் சொல்றீங்க, கண்டிப்பா இன்னைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க போகும்பொழுது ஒரு ஜெயம் பெற்றவர்களாக இந்த இடத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்வீர்கள். ஆண்டவர் கண்டிப்பாக உங்களுக்கு செய்வார். சரி, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து இதையே தான் மோட்டிவேட் பண்ணுவார், விசுவாசத்தை தான் மோட்டிவேட் பண்றார். அந்த குருடர்களுக்கு அதான் சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11:40 பாத்தீங்கன்னா ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்லுவார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று நான் உனக்கு இல்லையா அப்படின்னு. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், என்ன, உன் சகோதரன் மறுபடியும் உயிரோடு எழுந்து வருகிறதை உன்னால பார்க்க முடியும். விசுவாசத்தையே அவர் ஃபோக்கஸ் பண்றார், விசுவாசத்தை வலியுறுத்தியே அவர் காரியத்தை செய்கிறார். அதனால இன்றைக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவர் பேரில் ஒரு ஆழமான விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரைக்கும் உங்களுக்கு இல்லை அப்படின்னா இன்னைக்கு உண்மையான மனத்தாழ்மையோடு ஆண்டவரே என் விசுவாசத்தை நீர் வர்த்திக்க பண்ண வேண்டும், உண்மையா கேட்டு பாருங்க, நிச்சயம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். இன்றைக்கு அந்த விசுவாசத்தின் வல்லமையை, அதற்குள் அடங்கி இருக்கிற வல்லமையை நீங்கள் ருசித்து இங்கிருந்து செல்லுவீர்கள். சரி, இப்போ நம்ம வந்து பைபிள்ல இருந்து ஒரு சின்ன ஒரு கேரக்டர்லேருந்து இந்த விசுவாசம் எப்படி வர்த்திக்கப்படுவதற்கு ஆண்டவர் செயல்பட்டார் என்பதை மட்டும் உங்களுக்கு காட்ட போறேன். விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியத்தை இன்னைக்கு நம்ம எடுக்க போறோம், எடுத்துக்கொள்வோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் எப்படி ஆண்டவர் இந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினார், அதற்கான ஃபார்முலா என்ன, எப்படி அவருடைய விசுவாசம் வர்த்திக்க பண்ணிற்று, அதை பார்க்க போறோம், எடுத்துக்கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12:4 வாசிக்கலாம். ஆதியாகமம் 12:4
கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
கர்த்தர் ஆபிராமை நோக்கி,
நீ உன் தேசத்தையும்,
நீ உன் தேசத்தையும்,
உன் இனத்தையும்,
உன் இனத்தையும்,
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு,
உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு,
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ,
நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ,
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி,
நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி,
உன்னை ஆசீர்வதித்து,
உன்னை ஆசீர்வதித்து,
உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்,
உன் பெயரை பெருமைப்படுத்துவேன்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்,
நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய்,
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன்,
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்,
உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன்,
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்,
பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம்
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்,
உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்,
கர்த்தர் ஆபிராமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோட கூட போனான். ஆபிராம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான்.
75 வயது உள்ளவனாய் இருந்தான். போதும். இங்கே பார்க்கும் பொழுது ஊர் என்கிற கல்தேயருடைய தேசத்திலிருந்து ஆண்டவர் இந்த ஆபிரகாம் என்கிற மனுஷனை தனக்காக அழைக்கிறார். அவனை அழைக்கும் பொழுது அவனுக்கு 75. அந்த 75 வயது உள்ளதான ஆபிரகாம் அந்த இடத்துல அவருடைய மனைவி சாராய், இவர்களுக்கு 75 வயதானாலும் இன்னும் அவர்களுக்கு குழந்தை இல்லை. அப்படி குழந்தை இல்லாது இருக்கிற அவர்களை கர்த்தர் அழைத்து அவங்களோடு பேசுறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உனக்குள் பூமியில் இருக்கிற வம்சங்களை எல்லாம் நான் ஆசீர்வதிப்பேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இப்படி பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளும் உன் சந்ததியின் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படும். இப்படி கர்த்தர் 7 ஆசீர்வாதங்களை அவருக்கு பேசுறார். இந்த காரியங்களை கர்த்தர் ஆபிரகாமை அழைத்து அவனோடு நேரடியாய் பேசினாலும் அவன் வாழ்க்கையில் இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினதா என்று கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு பெரிய தாக்கத்தை இது ஏற்படுத்தல. ஏன்னா இவனுக்கு இப்ப 75, சாராளுக்கு 65. இந்த சம்பவம் நடக்கும்போது ஆபிராமுக்கு 75, சாராய்க்கு 65. இவர்கள் குழந்தை பிறக்கக்கூடிய காலத்தை எல்லாம் கடந்த நிலைமையில் இருக்கிறார்கள். அதனாலே ஆண்டவர் நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னது அவங்களுக்கு அது ரொம்ப சீரியஸா படல. என்னமோ ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஈஸியாக தான் எடுத்துட்டாங்க. அது வந்து அவங்க உள்ளத்துல ஒரு பெரிய தாக்கத்தையோ ஒரு விசுவாசத்தையோ ஏற்படுத்தல. அவன் சாதாரணமாக இருக்கிறான். ஆனால் அவன் ஆண்டவரை நேசிக்கிறான், அவரை பின்பற்றி நடக்கிறான். அவர் அழைத்த அழைப்புக்கு தன்னுடைய தகப்பன் வீட்டையும் தன்னுடைய ஆஸ்திகளையும் எல்லாவற்றையும் விட்டு அவன் அவரை பின்பற்றி வருகிறான். ஆனாலும் கூட அவனுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது இந்த வாக்கு தத்தங்கள் அவனுக்குள் பெரிய தாக்கத்தை ஒன்று ஏற்படுத்தவே இல்லை. இதன் பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த 13 அதிகாரத்தில் வரும்பொழுது கர்த்தர் அந்த தேசத்தை ஃபர்ஸ்ட் அவனுக்கு சொந்தமாக்குறார். என்ன சொல்றாரு? நீ தேசத்தின் நீளமும் அகலமும் மட்டும் நடந்து திரி அப்படின்னு சொல்றாரு. அவன் அப்படி நடந்து திரிகிறான். அது எல்லாமே உன் சந்ததிக்கு கொடுப்பேன்னு சொல்லி மறுபடியும் அவன் சந்ததி குறித்து ஆண்டவர் பேசுவார். திருப்பியும் பேசிட்டே வரார். இதெல்லாம் நான் படிக்க வேண்டாம். திருப்பியும் இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லி அந்த சந்ததி என்ற கான்செப்ட் அவனுக்கு அவன் மைண்ட்ல போட்டுக்கிட்டே வராரு. ஆனாலும் அவனுடைய வாழ்க்கையில இது ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணிச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வந்து திரும்ப திரும்ப உன் சந்ததி உன் சந்ததி என்று அவனோடு கர்த்தர் பேசிட்டே வந்தாலும் அது அவனுக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தல. ஏன்னா அவன் சூழ்நிலைகளை விசுவாசித்து இருக்கிறான். சூழ்நிலை என்ன சொல்லுகிறது? எனக்கு 75 ஆயிடுச்சு, என் மனைவிக்கு 65 ஆயிடுச்சு, இனி குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறோம். என்னமோ ஆண்டவர் சொல்றாரு உன்னை பெரிய ஜாதியாக வேற, அவர் என்னமோ சொல்றாரு சொல்லிட்டு போட்டோம். அடுத்தது நீ தேசத்து நீளமும் அகலும் எம்மோட்டோ அதை நடந்து திரி அதை தருவேங்கிறாரு. ரைட், கிடைச்சா ரைட்டு தான். சரி, உன் சந்ததிக்கு கொடுப்பேங்கிறாரு. என்னமோ சொல்றாரு, பாப்போம் சந்ததி வந்து அப்புறம் பார்க்கலாம். அவனுக்கு அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அவனுக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தல. ஏன்னா அந்த சூழ்நிலை அவனை விசுவாசிக்க தடுக்கிறது. சூழ்நிலை அவனை தடுக்கிறது. அவனால அதுக்கு மேல ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ள போக முடியல. அப்படியேதான் இருக்கிறான். பெரிய மாற்றம் அவனுக்குள்ள வரல. அந்த வசனத்தின் அடிப்படையில் இம்மாற்றம் வரலங்கிறதுக்கு இப்ப உங்களுக்கு நான் வசனத்தை காட்டுறேன். 15 அதிகாரத்துக்கு வருவோம். முதல் 3 வசனங்களை வாசிக்கலாம்.
இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி
அவர்
ஆபிராமே
நீ பயப்படாதே
நான் உனக்கு கேடகமும்
உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார்.
அதற்கு ஆபிராம் கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். பின்னும் ஆபிராம்
தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை.
இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை
இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை,
எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான்.
எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்ப இந்த இடத்துல அவன் பாருங்க எவ்வளவு ஒரு நெகட்டிவான ஒரு பிரேயர் அவன் கொண்டு வரான் பாருங்க. முழுக்க முழுக்க அவிசுவாசத்தினால் நிறைஞ்ச ஒரு ஜெபம். அதான் நான் சொன்னேன், அவனுக்கு ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணல. இந்த ஜெபத்தை அவன் பண்றதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய ஒரு ப்ராமிசிங்கை கொண்டு வந்து வைக்கிறார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன்ங்கிறார். என்ன ஒரு ப்ராமிஸ் இது! நான் உனக்கு கேடகம், உன்னை பாதுகாக்கிறவர் நான், உனக்கு மகா பெரிய பலன், உன்னுடைய ஸ்ட்ரென்த்தே நான் தான், என்னுடைய பலன் உன்னுடைய பலன்ங்கிறாரு. யோசிச்சு பாருங்க, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன்றாரு, நான் உனக்கு மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு அர்த்தம், என்னுடைய பலன் உன்னுடைய பலனா இருக்கும். அந்த அளவுக்கு அவனோடு தன்னை இணைத்து கொண்டு ஆண்டவர் பேசுறாரு. இவ்வளவு பெரிய பிராமிஸ் அவனுக்கு கர்த்தர் பிரத்யட்சமாய் அவனுக்கு கொடுக்கிறார். இதுவாத அவன் காதல் ஏறிச்சா கொஞ்சம் கூட அவன் காதல் ஏறல. எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான வாக்கு தத்தத்தை அவனுக்கு கர்த்தர் வைக்கிறாரு, இது அவனுக்கு கொஞ்சம் கூட அவன் உள்ளத்துல ஒர்க் பண்ணல. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நீ எனக்கு கேடகமா இருக்கிற சொல்லி இருக்கிறேனே, உமக்கு சோத்திரம். இப்படி ஆண்டவர் நம்மகிட்ட நேரம் வந்து பேசணும் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே இவ்வளவு தூரம் எனக்கு கேடகமா இருக்கிறேன்னு சொல்றீரே, உனக்கு எனக்கு ஒரு மகா பெரிய பலனா இருக்கிறேன்னு சொல்றீரே, உமக்கு சோத்திரம். ஏதாவது ஒரு வார்த்தை வாயில வந்துச்சு பாருங்க, ஒரு வார்த்தை வரல. அவன் இருதயத்தின் நிறைவினால் அவன் பேசுறான். அவன் இருதயம் எப்படி நிறைஞ்சிருக்குது பாருங்க, அடுத்த வசனம் சொல்லுது. அதற்கு ஆபிரகாம் இந்த வாக்கு தத்தத்துக்கு அவன் கொடுக்க ரிப்ளை பாருங்க, கர்த்தராகிய ஆண்டவரே அடியேனுக்கு என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கூரானாகி இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே. இதுதான் இவன் கொடுக்கிற ரிப்ளை. அவர் என்ன சொல்றாரு, இவன் என்ன ரிப்ளை கொடுக்கிறான்? அவர் சொல்றது, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ஒரு ப்ராமிஸை முன்வைக்கிறார். ஆனா இவன் சொல்றான், தமஸ்கூரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானேன்னு புலம்புறான். நான் பிள்ளையாது பிள்ளை இல்லாத இருக்கிறேனே, அடி எனக்கு என்ன தருவீர் அப்படின்னு கேட்டுட்டுருக்கான். இவன் உள்ளத்திலே இந்த வாக்கு தத்தங்கள் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஆண்டவர் அவனுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராமிஸ் கொடுத்துட்டே வராரு, ஆனால் அவன் உள்ளத்துல ஏற மாட்டேங்குது. காரணம், அவன் சூழ்நிலை, அவனுடைய சரீரத்தின் நிலைமை, அவன் சூழ்நிலை அவனை விசுவாசிக்க தடுக்கிறது. அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல. இவன் இருதயம் புலம்பலில் நிறைந்திருக்கிறது. இந்த வார்த்தை கவனிச்சீங்கன்னா தெரியும், கர்த்தராகிய ஆண்டவரே அடியே எனக்கு என்ன தருவீன், என்ன கேடகன்றீர், மகா பெரிய பலன். இது எதுக்கு, யாருக்கு வேணும் இந்த கேடகம், யாருக்கு வேணும் இந்த மகாபலன்? எனக்கு வேணும் ஒரு பிள்ளை. ஏன், எனக்கு நிறைய சொத்து இருக்குது, இது சொத்தை மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு பிள்ளை வேணுமே. அதுதான் அவன் கவலை. சொத்து இல்லைன்னா கூட ஒரு நம்ம இப்படி கேட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். சொத்து இல்லாதவன் நிறைய பேர் கவலையே பட மாட்டான். சொத்து இருக்கிறவங்க தான் கவலையே, சொத்தை எப்படி மெயின்டைன் பண்றதுதான் அதுதான் கவலை. சொத்து இல்லைன்னா பிரச்சனையே கிடையாது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவனுக்கு இந்த சொத்து தான் இவனுக்கு கவலை. ஏன்னா இந்த சொத்து யாரோ இன்னொருத்தனுக்கு கை மாறி போயிட போதே, இதை அனுபவிக்கிறதுக்கு எனக்குன்னு ஒரு பிள்ளை இல்லையே, என் வீட்டு வேலைக்காரன் எலியாசர் அவனுடைய பிள்ளைக்கு இது கை மாறி போயிடும் போல இருக்குதே, அதுதான் இவனுக்கு கவலை. சொத்து தான் இவனுக்கு கவலையாவே ஆயிப்போச்சு. அப்ப ஏராளமான ஆஸ்தி இருக்கிறது, அந்த ஆஸ்தியை அனுபவிப்பதற்கு ஒரு வாரிசு இல்லை, அந்த வாரிசு இல்லை. அதான் அவனுடைய புலம்பல், எனக்கு ஒரு வாரிசு இல்லையே, இந்த சொத்தை அனுபவிக்க எனக்கு ஒரு வாரிசு இல்லையே. இவன் இருதயம் முழுவதும் இதனால நிறைஞ்சிருக்கிறதுனால விசுவாசம் கொஞ்சம் கூட உள்ள நுழைய மாட்டேங்குது. ஆண்டவர் பேசி பேசி பார்க்கிறாரு, ஆனால் விசுவாசம் அவனுக்குள் கொஞ்சம் கூட தோன்ற மாட்டேங்குது. இப்படி வந்த உடனே ஆண்டவர் பார்க்கிறாரு, சரி இவனுக்கு இன்னும் கொஞ்சம் டீச் பண்ணுவோம், வெளியே கூப்பிடுறார். நாலாவது வசனத்துல வாசிக்கலாம்,
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி,
அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி,
இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல,
இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல,
உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே,
உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே
உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி,
உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி,
அவர் அவனை வெளியே அழைத்து,
அவர் அவனை வெளியே அழைத்து,
நீ வானத்தை அண்ணாந்து பார்,
நீ வானத்தை அண்ணாந்து பார்,
நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால்,
நட்சத்திர நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால்
அவைகளை என்ன என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார்.
பின்னும் அவர் அவனை நோக்கி
இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரித்துக் கொள்வேன் என்று எதினால் அறிவேன் என்றான்.
அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இப்போ அவனை வெளியே அழைக்கிறார். வெளியே வரவழைத்து வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், அதை என்ன உன்னால் கூடுமாங்கிறார். முடியாது, இதே அளவுக்கு உன் சந்ததி இருக்கும்னு தெளிவா அடையாளத்தோடு சொல்றார். இப்ப பாருங்க, இவன் புலம்பிட்டே இருக்கும்போது அவனுக்கு அடுத்த லெவலுக்கு பேசுறார். ஃபர்ஸ்ட் அவனை கர்த்தர் அழைச்சு பேசும் பொழுது, உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் அப்படிதான் சொன்னார். இப்போ நட்சத்திரங்களை காண்பித்து இது போல உன் சந்ததி இருக்கும் என்று ஒரு அடையாளத்தின் அடிப்படையில் பேசுறார். இப்படி அவர் சொல்லிய பிறகும் இவனுடைய காரியத்தில் பார்க்கும்போது இன்னும் மாற்றம் வந்ததா தெரியல. இவன் தெளிவா சொல்றாரு, எலியாசர் உன் சுதந்திரவாளி கிடையாது. நல்லா கவனிச்சு நாலாவது வசனத்துல பாருங்க, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல. இவன்கிறது யாரு? எலியாசருடைய பிள்ளை. அவன் உனக்கு சுதந்திரவாளின்னு பயப்படாத. ஐயோ, இவன் தான் சொத்தை அனுபவிக்க போற, பயப்படாத, அவன் கிடையாது. கர்த்தர் ரூல் அவுட் பண்ணிட்டாரு, எலியாசர் பையன் உனக்கு சுதந்திரவாளி கிடையாதுன்னு தெளிவா சொல்லிட்டாரு. இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பரப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். நிச்சயம் உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், அந்த பிள்ளைதான் சுதந்திரவாளியா இருப்பானே தவிர இந்த எலியாசருடைய பிள்ளை ஒருபோதும் சுதந்திரவாளி கிடையாதுன்னு தெளிவுபடுத்திடுறார். இவ்வளவு தெளிவுபடுத்தணுன்னே அந்த நேரத்தில் சரின்னு தலையாட்டிட்டு போயிட்டான். அப்படியே ஒரு அதிகாரம், அடுத்த அதிகாரத்துக்கு திருப்புங்க. 16 ஸ்டார்ட் பண்ணுவோம், முதல் 4 வசனம்.
ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி,
நான் பிள்ளை பெறாதபடிக்கு
கர்த்தர் என் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார். என் அடிமை பெண்ணோட சேரும் ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோட சேர்ந்த போது அவள் கர்ப்பம் தரித்தாள்.
இப்போ இந்த காரியத்தை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணணும். கர்த்தர் இந்த இடத்துல எலியாசியாருடைய பிள்ளை உன் சுதந்திரவாளி அல்லன்ட்டார். அது வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாரு. எலியாசியாருடைய பிள்ளை உன் சுதந்திரவாளின்னு நினைச்சு பயந்துட்டு இருக்கிற, அது கிடையாது. உன் கர்ப்பப்பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான். ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. இது இவன் மனசுல வந்து பதிஞ்சிருச்சு. சரி, அந்த ஸ்டேஜை தாண்டியாச்சு. எலியாசார் பிள்ளை இல்லப்பா, அப்பாடா ஒன்று தப்பிச்சாச்சு, அது இல்லை. அடுத்தது உன் கர்ப்ப பிறப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஓ சரி, இது இந்த லெவலுக்கு வந்தாச்சு. இந்த எண்ணத்தோடய ஓடிட்டு இருக்கிறான். ஒரு நாள் சாரால் வராப்புல வந்து, என் வேலைக்காரிய உமக்கு மனைவியாக கொடுக்குறேன், மறுமனையாட்டியாக கொடுக்குறேன், அவளை வைத்துக்கொள்ளும், அவள் மூலமாக என் வீடு கட்டப்படும் அப்படின்னு உடனே டக்குன்னு யோசிக்கிறான். ஆமாம், ஆபிரகாம் கர்த்தர் சொன்னார், கர்த்தர் என்கிட்ட இப்படி தானே சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பு தானே சுதந்திரவாளின்னு சொன்னார், அது சாரால் மூலமாக கரெக்டாக நடக்குது. அதான் யோசிச்சிருப்பான், ஏன்னா ஆண்டவர் தெளிவாக சொன்னார், உன் கர்ப்ப பிறப்பு தான் உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பானே தவிர இந்த எலியாசருடைய மகன் கிடையாது. அப்போ எலியாசருடைய மகன் இல்லைங்கிறது ரூல் அவுட் பண்ணியாச்சு. இப்போ கர்ப்பப்பிறப்பு தான்ன்றதை வந்து அக்செப்ட் பண்ணியாச்சு. இப்போ கர்ப்பப்பிறப்பு தான் சொன்ன பிறகு இதுக்கு சாரால் மூலமாகவே ஒரு டோர் ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி அதை ஆபிரகாம் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிட்டான். ஆபிரகாமை பொறுத்த மட்டும் என்ன, தன் கர்ப்பப்பிறப்பின் மூலமாக தன் கர்ப்பப்பிறப்பு தன் மூலமாய் ஒரு குழந்தை பிறக்கும், அதுதான் தனக்கு சுதந்திரவாளி. அதனால தான் இந்த இடத்துல சாரால் கொண்டு வந்து இந்த ஆகாரை கொண்டு வந்து கொடுக்கும்போது அவன் ஹெசிடேட் பண்ணலை, மறுக்கலை. ஆண்டவர் வந்து இப்படிலாம் சொல்லலை, உனக்கு குழந்தை பிறக்கும் அவன் திருப்பி சொல்லலை. நீ இப்படி சொல்லாத, உனக்கே ஒரு குழந்தை பிறக்கும் அவன் சொல்லலை. சொல்லாமல் என்ன செய்கிறான், ஆகார் சொன்ன ஆகாரை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வைக்கிறேன். இந்த ஆகார் இப்பொழுது சாராள் மூலமாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறாள், ஆபிரகாமும் ஏற்றுக்கொள்ளுகிறான், அவள் கர்ப்பம் தரித்தாள் என்று வேதம் சொல்லுது. இது எந்த அடிப்படையிலே இப்போ ஆபிரகாம் ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆகியிருக்கான், எதுக்கு, உன் கர்ப்பப்பிறப்பே உனக்கு சுதந்திரவாடின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனாலே ஆகார் மூலமாக ஒரு கர்ப்பப்பிறப்பாக ஒரு குழந்தை பிறக்கும், அது சுதந்திரவாடியாக இருக்கும். இதில் தான் இவன் கன்வின்ஸ் ஆகிருக்கிறான், அதில் அவன் வந்துட்டான். இப்ப நான் உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வைக்கிறேன். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் பொழுது, ஊர் என்கிற கல்தையருடைய தேசத்திலிருந்து அழைக்கும் பொழுது அங்கே வாக்கு கொடுத்தார், அங்கே வாக்கு கொடுத்தார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன்னார். 12 அதிகாரத்தில் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கும் போது இந்த ஆகார் இருந்தாளா? கிடையாது. உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது அங்கே இருந்தது சாராள் மட்டும்தான். அப்ப அந்த பெரிய ஜாதி ஆக்குவேன் என்ற ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் உள்ள ஆசீர்வாதமே தவிர இங்க ஆகாருக்கு அங்க சம்பந்தமே கிடையாது. அப்ப அங்க ஆகாரே கிடையாது, சீன்ல கிடையாது. ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் சேர்த்துதான் அந்த வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் சம்பந்தம் இல்லாத ஆகாரை கொண்டு வந்து உள்ள நுழைச்சிட்டாங்க. இதில் ஆபிரகாம் ஏன் கன்வின்ஸ் ஆனாம், ஆண்டவர் சொன்னதை தவறாய் புரிந்து கொண்டான். ஆண்டவர் சொல்றாரு உன் கர்ப்பப்பிறப்புன்னு சொன்னாரு, அது எப்படி வேணாலும் இருக்கும், அது சாராள் மூலமாக இருக்கலாம், ஆகார் மூலமாக இருக்கலாம், ஆக மொத்தத்தில் கர்ப்பப்பிறப்பாக இருக்கிறதா என் சுதந்திரவாளி அவன் முடிவு கட்டிட்டான். இது வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா அவனுக்கு ஒரு தெளிவு கிடையாது. அவன் சாராள்கிட்ட சொல்லியிருக்கணும் இல்லை, நம்ம ரெண்டு பேரையும் கர்த்தர் அழைக்கும் போது தானே சொன்னார் உன் கர்ப்பப்பிறப்பு உனக்கு உன்னை பெரிய ஜாதியாக, நம்ம ரெண்டு பேரும் வச்சு தானே ஆண்டவர் பேசினாரு. அப்போ நமக்கு தானே குழந்தை பிறக்கும், அவன் சொல்லியிருக்கணும் இல்லை. நம்ம ரெண்டு பேருக்கும் கர்த்தர் அந்த வாக்கு கொடுத்தார், அதனால் நமக்கு தானே குழந்தை பிறக்கும்னு சொல்ல வேண்டியவன் சாராள் ஒரு ஆகாரை கொண்டு வந்த உடனே இவன் மிஸ்கைட் ஆயிட்டான். ஆண்டவர் அந்த 15 அதிகாரத்தில் சொன்னதை மிஸ்கைட் ஆயிட்டான். உன் கர்ப்பப்பிறப்புன்னு தானே சொன்னாரு, அது ஆகாரா சாராளா அது எப்படி வேணா இருக்கலாம். இப்படி அவன் எடுத்துக்கொண்டு தான் இந்த விஷயத்தில் அவன் ரிஜெக்ட் பண்ணலை. இதற்கு அவன் மறுப்பு தெரிவிக்காமல் தன் கர்ப்பப்பிறப்பு எப்படியாவது ஒரு குழந்தை பிறந்தா போதும், அந்த குழந்தையின் மூலமாக தன்னுடைய ஆஸ்தி பராமரிக்கப்படுறதுக்கு ஒரு ஆள் கிடைச்சா போதுன்ற ஒரு மைண்ட்லேயே அவன் போயிட்டு இருக்கிறானே தவிர அவன் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டிய விதத்தில் இன்னும் அவன் விசுவாசிக்கவே இல்லை. இப்போ பாருங்க இதுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ். இந்த 16 அதிகாரத்தில் 15-16 வசனங்களை வாசிக்கலாம்.
ஆகார் ஆபிராமுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். ஆபிராம் ஆகார் பெற்ற தன் குமாரனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிட்டான்.
இஸ்மவேல் என்று பெயரிட்டான்.
ஆகார் ஆபிராமுக்கு இஸ்மவேலை பெற்றபோது,
ஆகார் ஆபிராமுக்கு இஸ்ரவேலை பெற்றபோது,
ஆபிராம் 86 வயதாயிருந்தான்.
86 வயதாயிருந்தான். அப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்போ ஆகாருக்கு இஸ்மவேல் பிறந்துட்டான். பிறக்கும் பொழுது ஆபிரகாமுடைய வயசு 86. அப்போ 75 வயசுல கர்த்தர் வந்து வாக்கு கொடுத்தாரு. இப்போ 86 வயசு. இவங்களுக்கு இப்போ 11 வருஷம் கடந்து போயிருக்கிறது. ஆண்டவர் வாக்கு கொடுத்து 11 வருஷம் கடந்து போயிருக்குது. இந்த 11 வருஷத்துல ஒரு தப்பு தான் நடந்திருக்குதே தவிர ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தின்படி ஒண்ணுமே நடக்கல. காரணம் என்ன, இவனுடைய விசுவாசம் திசை மாறிடுச்சு. முதல்ல வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது விசுவாசம் இல்லாமல் சில காலம் போச்சு. ஆண்டவர் 15 அதிகாரத்தில் பேசின பிறகு இவனுடைய விசுவாசம் தடுமாறி தடமாறி போய்விட்டது. அதனால ஆகாரை ஏற்றுக்கொண்டான். இதன் மூலமாய் ஒரு குழந்தை பிறந்தது. இப்ப 10 வருஷம் கழிச்சு ஆகாரை ஏற்றுக்கொண்டு இவனுக்கு 11 வருஷம் கழிச்சு இப்ப பாத்தீங்கன்னா இந்த இஸ்மவேல் பிறந்திருக்கிறான். இப்ப இவனுக்கு வயசு 86. 75 வயசுல கர்த்தர் சொன்னாரு, 86 வயசுல தப்பு தான் நடந்திருக்குதே தவிர விசுவாசத்தின்படி அவனுக்கு ஒண்ணுமே நடக்கல. இதுல இருந்து என்ன தெரிகிறது, ஆபிரகாமுடைய ஃபெய்த் இன்னும் சரியான லெவலுக்கு வரவே இல்லை. இப்போதான் ஆண்டவர் அவருடைய லைஃப்ல வந்து மூவ் பண்ண போறார். வாசிக்கலாம், 17 அதிகாரத்துக்கு போவோம். முதல் வசனத்தை வாசிக்கலாம்.
ஆபிராம் 99 வயதான போது,
ஆபிராம் 99 வயதான போது
கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி,
கர்த்தர் ஆபிராமுக்கு தரிசனமாகி,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இப்போ அதுக்கு பிறகு இன்னும் 13 ஆகுது. 86 வயசா இருக்கும் போது இஸ்மவேல் பிறக்கிறான். இப்போ ஆபிராமுக்கு 99 வயசு. அதுக்கு பிறகு 13 ஆயிருக்குது. 99 வயசு ஆயிடுச்சு. ஆண்டவர் வாக்கு கொடுத்து இப்ப 24 ஆகி போச்சு. ஆண்டவர் அவனை அழைத்து 24. இப்போ இஸ்மவேலுக்கும் 13 புரியல. இப்ப இஸ்மவேலுக்கும் 13 பையனா இருக்கிறான். இந்த நேரத்தில் ஆண்டவர் மறுபடியும் வந்து அவனோட பேசுறார். இப்ப சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. இந்த 99 வயசுல ஆண்டவர் அவங்கிட்ட பேசுறாரு, நான் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. அப்படின்னா என்ன? இந்த 99 வயசு ஆயிடுச்சு, ஆண்டவரை சந்தித்து 24 ஆகியும் இன்னும் ஆண்டவர் எதிர்பார்த்த உத்தமத்துக்குள்ள ஆபிரகாம் வரல. அதான் உண்மை. உத்தமனா இருந்தான்னு அர்த்தம், இன்னும் அவன் உத்தமனா இல்லைன்னு அர்த்தம். ஆண்டவரை அவன் அறிந்து 24 ஆகி போச்சு. ஆண்டவருக்கு எத்தனை காரியங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு தூரம் அவனை நடத்தி இருக்கிறார், எவ்வளவு தூரம் கர்த்தர் அவனோடு பேசி இருக்கிறார், இவ்வளவு நடந்திருந்தும் 24 ஆன பிறகும் இப்போ அவனை பார்த்து ஆரம்ப காஸ்பல் சொல்ற மாதிரி இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அதான், அப்படித்தானே ரட்சிக்கப்பட்டு 10 15 ஆனாலும் இன்னும் நீ மறந்துடும் சொல்ல வேண்டியதா இருக்குது. இன்னும் சீக்கிரமா டைம்க்கு கரெக்டுவா சீக்கிரமா ஒழுங்கா ஜெபம் பண்ணு பைபிள் படி இன்னும் சொல்ல வேண்டியதா இருக்குது எத்தனை வருஷமானாலும் ஆரம்பத்துக்கே மறுபடியும் போக வேண்டியதா இருக்குது அப்ப பாருங்க 24 வருஷம் ஆகி போச்சு இன்னமும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா ஆரம்ப லெவலுக்கு போயிட்டாரு நீ உத்தமனா இருக்கிறார் அப்படின்னா அந்த 24 வருஷமா இவன் உத்தமத்துக்குள் இன்னும் வரல ஆண்டவர் எதிர்பார்த்த உத்தமத்துக்குள் வரல சரி இந்த உத்தமனா இருந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன வாசிக்கலாம். உபாகமத்தின் புஸ்தகம் 35-36. உபாகமம் 35-36.
உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று,
உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று
நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை,
நான் ஆணையிட்ட அந்த நல்ல தேசத்தை
இந்த பொல்லாத சந்ததியாராகிய,
இந்த பொல்லாத சந்ததியாராகிய
மனிதரில் ஒருவரும் காண்பது எப்புனேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம்
அதை காண்பான்.
அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார்.
உத்தமனாயிரு அப்படின்னா அர்த்தம் என்ன? இங்கே ஆண்டவர் ஒரு உத்தமனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். உத்தமனாய் இருந்தவன் இவன் தான் காலேப். என் தாசனாகிய காலேப் மாத்திரம், எப்புனையின் மகனாகிய காலேப் மாத்திரம் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியினால் அவன் கால் மிதித்து வந்த அந்த தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்றார். இந்த காலேபை உத்தமமாய் பின்பற்றினவன் என்று ஆண்டவர் சொல்ல காரணம் என்னன்னா, இது உங்களுக்கு தெரியும், எண்ணாகமத்தின் புஸ்தகம் 13 25 நீங்க ஃபுல்லா படிச்சா தெரியும், 33 வரைக்கும் படிச்சா தெரியும். ஃபுல்லா படிக்க டைம் இல்லை, முக்கியமான வார்த்தை மட்டும் பின்னாடி பார்த்துக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 25 33 வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு கானானுக்கு நேராக வந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி கானானுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறதான நேரத்தில் இப்போ கானான் வாசலுக்கு வந்தாச்சு. மோசையின் தலைமையின் கீழேயே இப்போ வந்துட்டாங்க. ஆரம்ப கட்ட தேவ திட்டத்தின்படி அவங்க சரியா 3 அல்லது 100 அவர்கள் கானான் வாசலை அடைஞ்சிருக்கிறாங்க. கானான் வாசலுக்கு வந்தாச்சு. இப்பொழுது மோசே ஒரு தப்பு பண்ணுறாரு. என்னன்னா, ஒரு தலைவன் என்றைக்குமே ஆண்டவருடைய கைடன்ஸ் மாட்டுன்னு கேட்டு தான் நடக்கணுமே தவிர எல்லாரும் சொல்கிறத கேட்கக்கூடாது. ஆளாளுக்கு ஒவ்வொருத்தர் ஆலோசனை கொடுப்பாங்க. எல்லா ஆலோசனையும் ஒரு தலைவர் ஒருபோதும் கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய ஆலோசனையில் மட்டுமே அவன் நடக்கணும். இங்கே மோசே இந்த தப்பு பண்ணுறார். என்ன செய்கிறார்னா, ஜனங்கள் அவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, நாம் தேசத்தை சுதந்திரிக்க போகிறோம், அதனால் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு வேவுக்காரரை அனுப்புவோம் அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாங்க. இது மோசேக்கு நலமாய் கண்டதுங்கிறார். பரவாயில்ல, இது நல்ல ஐடியா தானே என்று நினைத்து மோசே கோத்திரத்துக்கு ஒருவராக 12 பேரை தெரிந்து கொண்டு இவர்களை தேசத்துக்குள் வேவு பார்க்க அனுப்புகிறார். கானான் தேசத்தை வேவு பார்க்க அனுப்புகிறார். அதிலே யோசுவாவும் ஒருவன், காலேபும் ஒருவன், இவங்கெல்லாம் வேவு பார்க்க தேசத்துக்குள்ளே போகிறாங்க. தேசத்தை 40 நாட்கள் சுற்றி பார்த்து விட்டு வெளியே வந்து தேசத்தை குறித்து சாட்சி கொடுக்குறாங்க, அதனுடைய ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டில் பார்க்கும்போது 10 பேர் ஒரு விதமான ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்னா, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொன்னாங்க. தேசம் உண்மையிலேயே கர்த்தர் சொன்னபடி பாலும் தேனும் ஒடுகிற தேசம்தான். இதோ அதனுடைய கனிகள் என்று சொல்லி அந்த தேசத்தின் செழிப்பான கனிகளை எடுத்து காமிச்சாங்க. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருக்கிற வளமை குறித்து விவரித்து சொன்னாங்க. அது பட்டணங்கள், அரணிப்பான பட்டணங்கள், நல்ல கட்டடங்கள்லாம், பிரம்மாண்டமான கட்டடங்கள் அமைந்திருக்கிறது என்று சொல்லி அதை குறித்து விவரிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் குடியிருக்கிற ஜனங்களை குறித்து விவரிக்கிறாங்க. அங்கே கானானியர்கள் கடலோரத்தில் இருக்கிறார்கள், ஏனாக்கின் புத்திரராகிய ராட்சத பிறவிகள் இருக்கிறார்கள், அவரெல்லாம் பார்க்கறதுக்கு 9 அடி 10 அடி உயரம் இருக்கிறாங்க. அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போலிருந்தோம், எங்கள் பார்வைகளுக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளை போலதான் காணப்பட்டோம் என்று சொல்லி அவர்கள் பார்த்து வந்த தேசத்தை குறித்து அவர்கள் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொன்னாலும் அது ஒரு துர்ச்செய்தியாக அந்த இடத்துல காணப்பட்டது. ஜனங்களின் இருதயத்தை சோர்ந்து போக பண்ணுச்சு. அப்போ ஒரே ஒரு மனுஷன், காலேப். 13 அதிகாரம் எண்ணாகமத்தின் புத்தகத்திலே 30 வசனத்தை மட்டும் படிக்கலாம்.
அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான்.
இதுதான் உத்தமமாய் பின்பற்றுவதின் காரியம். உத்தமமாய் பின்பற்றுவதுதான் இதுதான். 10 பேர் வித்தியாசமான ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. உள்ளதை உள்ளபடிதான் சொன்னாங்க, பாசிட்டிவாகவும் சொன்னாங்க, நெகட்டிவாகவும் சொன்னாங்க. ஆக மொத்தத்தில் ஜனங்களுக்குள் ஒரு விதமான பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஜனங்களுக்கு அந்த தேசத்தை சுதந்திரிக்க முடியாதுன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்திட்டாங்க. அப்படி ஏற்படுத்தின பின்பு ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. ஆனால் காலை ஒருவன் மட்டும், காலை மாத்திரம் ஆண்டவர் சொன்னார். இந்த விஷயத்தில் உத்தமமாய் பின்பற்றினதுல யோசுவாவை கூட கர்த்தர் இன்க்ளூட் பண்ணலை. என் தாசனாகிய காலே மாத்திரம்னு வரும், அதுல யோசுவாவுக்கு கூட அந்த வார்த்தை கிடைக்கல. என் தாசனாகிய காலே மாத்திரம் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடியால். அப்படின்னா உத்தமமாய் பின்பற்றுதல் என்று கர்த்தர் எதை சொல்றார்னா, ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் வைத்து ஆண்டவர் அந்த தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு, கண்டிப்பா கிடைக்கும். பட்டணம் அரணிப்பா இருந்தாலும் கிடைக்கும், ராட்சத பிறவிகள் இருந்தாலும் கிடைக்கும். ஆண்டவர் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டாரு, அதனால் அதை நான் எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் உடனே அதை சுதந்திரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். என் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அது ஈஸியாக எனக்கு கிடைக்கும். நல்ல புரிஞ்சுக்கணும், ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று உங்களுக்கு இருக்கும் என்றால் நீங்க எந்த காரியத்தை குறித்து சிரமத்தோடு கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை, ஆசீர்வாதத்தை வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு இருக்கும் பொழுது சுலபமாய் நீங்கள் ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். உடனே சுதந்திரித்துக் கொள்ளலாம், எளிதாய் நாம் அதை ஜெயித்துக் கொள்ளலாம். எளிது, ஈஸி. ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சாதகமாய் இருக்கும் என்றால் எந்த ஆசீர்வாதத்தை சுலபமாய் வாங்க முடியும், எந்த பிரச்சனையும் சுலபமாய் மேற்கொள்ள முடியும். தடுமாற வேண்டாம், போராட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம், ஈஸியா ஜெயிச்சுட்டு போலாம். எந்த பாவத்தையும் சுலபமாய் ஜெயிக்கலாம், எந்த வியாதிகளையும் சுலபமாய் ஜெயிக்கலாம், எந்த பிரச்சனைகளையும் சுலபமாய் மேற்கொள்ளலாம். எதை வச்சு? என் ஆண்டவருடைய வார்த்தையை வச்சு, அந்த வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசத்தை வைத்து எளிதாய் எல்லாவற்றையும் ஜெயித்து கொள்ள நம்மால் முடியும். இன்னைக்கு சொல்றேன் சில காரியம், இது எப்படி சால்வ் ஆகும், எப்படி தீர்க்க முடியும், இது எப்படி இந்த காரியத்தில் மாற்றம் வரும்னு தடுமாறுறீங்களா? நான் சொல்கிறேன், ஆண்டவருடைய வார்த்தை ஒன்றை நீங்கள் பிடித்தால் நீங்கள் எளிதாய் அதை நீங்கள் அடைவீர்கள். எளிதாய் கிடைக்கும், கஷ்டம் கிடையாது. போராடிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தடுமாறிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று நமக்கு பேக்கப் பண்ணிச்சுன்னா போதும், எதையும் எளிதாய் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இது ஆண்டவர் நமக்கு சொல்றார், எளிதாய் சுதந்திரித்துக் கொள்ளலாம். இந்த காரியம், இந்த ஒரு சின்ன ஸ்டேட்மெண்ட் ஆண்டவர் ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இவன் தான் உத்தமன் ஆண்டவர் போட்டாரு, யோசுவா கூட கிடையாது. இப்படி சொன்னானே, என் வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத விசுவாசத்தை உடையவனா இருந்தானே, இவன் தான் உத்தமன். அது ஆண்டவர் அப்படியே மனசுல வச்சாரு, அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணாரு. அது மோசேட்டி சொன்னாரு, என் தாசனாகிய காலேப், எப்புனே என் குமாரனாகிய காலேப் என்னை உத்தமமாய் பின்பற்றினபடினால் அவன் கால் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் சந்ததிக்கும் நான் சுதந்திரமாய் கொடுப்பேன்டார். அப்போ ஆண்டவர் அவர் மேலே விசுவாசம் வைக்கிறத எவ்வளவு ஹானர் பண்ணுறாரு பாருங்க. அவருடைய வார்த்தையின் மேல் ஒருத்தர் நம்பிக்கை வச்சுட்டானா, விசுவாசம் வச்சுட்டான்னா அவன் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஆண்டவர் ரொம்பவே கனப்படுத்துவார். அவன் ஆண்டவர் என்னைக்குமே மேன்மைப்படுத்துவார். அவன் ஆண்டவர் என்னைக்குமே விட்டு கொடுக்க மாட்டார். அவனுக்கு விசேஷமான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் வைப்பார். அவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்கிறவனை ஆண்டவர் பிரத்யட்சமாய் அவனை தனிப்பட்ட விதத்தில் அவனை பார்ப்பார். இவைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் இவன் தான் உத்தமமாய் என்னை பின்பற்றுகிறவன். உத்தமமாய் பின்பற்றதுனா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் வைத்து அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அதில் நிற்கிறவனுக்கு பேர் தான் உத்தமமாய் பின்பற்றுகிறவன். இவ்வளவுதான், இதுதான் அதோட டெஃபினிஷன். உத்தமன்ற வார்த்தைக்கு டெஃபினிஷன் அவ்வளவுதான். இதைத்தான் ஆபிரகாம்ட்ட ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய 75வது வயசுல நான் உன்னை அழைச்சேன், இப்போ உனக்கு 99 வயசு, 24 வருஷம் கடந்துருச்சு. இந்த 24 வருஷம் கடந்தாலும் இந்த 24 வருஷம் உன்னை நான் எவ்வளவு தூரம் நடத்தி வந்திருக்கிறேன், எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கிறேன், எவ்வளவு தேவைகளை சந்திச்சிருக்கிறேன், எத்தனை பாதுகாப்பு கொடுத்திருக்கிறேன், எத்தனை விதத்தில் உனக்கு நான் ஜெயத்தை கொடுத்திருக்கிறேன், ஆனாலும் இன்னமும் நீ என் வார்த்தையை விசுவாசிக்கிற அந்த உத்தமத்தில் நீ வரல. அதனால தான் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாய் நடந்து கொண்டு உத்தமனாயிரு. 24 வருஷம் நீ என்னை பின்பற்றியும் இன்னும் அந்த உத்தமத்துக்குள்ள வரலையே. இதுதான் ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் வச்ச கேள்வி. 24 வருஷம் நீ என்னை பின்பற்றி இருக்கிற, இன்னும் அடிப்படை உத்தமத்தில் நீ வரலையேப்பா. நீ உத்தமனாயிரு, நீ உத்தமனாயிரு. இன்னைக்கு சொல்றேன், நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, உங்க ஃபெய்த் எந்த லெவல்ல இருக்குது? ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு, ஆண்டவர் மேல் அவருடைய வார்த்தையின் மேல் இருக்கிற விசுவாசம் எந்த லெவல்ல இருக்குது நமக்கு? இன்னமும் தடுமாறிட்டே இருக்கிறோமா, புலம்பிட்டே இருக்கிறோமா, குழம்பிட்டே இருக்கிறோமா? மாற்று வழிகளை நம்ம ஆபிரகாம் செஞ்சது போல, ஒரு ஆகார கொண்டு வந்தது போல, நம்ம மாற்று ஆல்டர்னேட்டிவ் ரூட்டை பிடிச்சி போட்டு இருக்கிறோமா, ஷார்ட்கட்டை தேடிட்டு இருக்கிறோமா? யோசிக்கணும். ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகியும் ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் இல்லாமல் பலவிதமான ஷார்ட்கட்டை, வேற ரூட்டை நம்ம தேடி மனுஷர்களை பிடித்து கொண்டு நம்ம ஒரு பிளான் போட்டுட்டு ஓடிட்டு இருக்கிறோமா? யோசிக்கணும். ஆண்டவர் பேரில் அசைக்க முடியாத நம்பிக்கை, அவருடைய வார்த்தையின் மேல் அசைக்க முடியாத ஒரு விசுவாசம், இது ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா அவன் ஜெயிக்கிறவனாக இருப்பான், அவன் தான் உத்தமமாய் பின்பற்றுகிறவன். அதனால தான் இப்போ 99 வயசான இந்த கட்டத்தில் ஆண்டவர் அவனுக்கு கொண்டு வந்து சொல்கிற வார்த்தை, நீ உத்தமனாயிரு, இன்னும் உனக்கு உத்தமம் வரல. இது சொல்லப்போனால் அவனை கடிந்து கொண்ட வார்த்தை தான் இது. அதன் பிறகு ஆண்டவர் அவனோடு இன்னும் பேசுறார். 5வது வரைக்கும், 17வது அதிகாரம் 5வது வரைக்கும் தொடர்ந்து படிப்போம்.
இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
உன் பேர் இப்பதான் பேரை மாத்திர ஆபிரகாம் எனப்படும்.
உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி,
உன்னை மிகவும் அதிகமாய் பழுக பண்ணி
உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன்,
உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன்,
உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள்,
உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள்,
உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும்.
சரி போதும். இப்போ ஆண்டவர் பாத்தீங்கன்னா ரொம்ப தெளிவா பேசுறார், நான் உனக்கும் எனக்கு நடுவாக என் உடன்படிக்கை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இப்ப நீங்க நல்லா கவனிங்க, இந்த சிச்சுவேஷன் நல்லா நோட் பண்ணிட்டே வாங்க. 75 வயசா இருக்கும் பொழுது அவனுக்கு பிள்ளையே கிடையாது, கூட வந்து சாரால் மட்டும் இருக்கிறா. அப்பொழுதுதான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. கடைசியிலே இவனுடைய வாழ்க்கையிலே 11 வருஷங்கள் கிடைச்சு, 10 வருஷம் கழிச்சு ஆகார் உள்ள நுழையறான். சாரால் மூலமாக ஆகார் கொண்டு வரப்படுகிறான். 10 வருஷத்துக்கு பிறகு புரிதலா 85 வயசுல, அந்த 85 வயசுல கொண்டு வரப்பட்ட பிறகு இவனுக்கு 86வது வயசுல இஸ்மவேல் பிறகுறான். புரிதலா 11 வருஷம் போய் ஒரு தப்பு தான் நடந்திருக்குது, உருப்படியா ஒண்ணு நடக்கல. அடுத்த 13 வருஷம் ஆகியிருக்கிறது. இந்த 13 வருஷமாக இந்த 99 வயசுல இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ இன்னும் உத்தமமாக இல்லைங்கிறாரு. இப்போ ஆண்டவர் அவனுக்கு வந்து சொல்ற காரியத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். இப்போ வந்து இவன் டவுட் பண்றதுக்கு காரியம் கிடையாது. ஏன் டவுட் பண்றதுக்கு காரியம் கிடையாது? ஃபர்ஸ்ட் வந்து எலியாசியாருடைய பிள்ளை வந்து தனக்கு சுதந்திரவாணியா இருப்பானு ஃபர்ஸ்ட் டவுட் அவனுக்கு அங்க இருந்துச்சு. அதை அடிச்சாச்சு, அதை தூக்கியாச்சு. புரியுதுங்களா? செகண்ட் டவுட் வந்து இருந்துச்சு, உன் கர்ப்ப பிறப்புன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, அது சாராள் மூலமாக தான் நமக்கு தெரியாது, எப்படி வேணா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டவுட் இருந்துச்சு. அதனால என்னாச்சு, ஆகார் உள்ளே வரும்போது அவன் அதை ஏற்றுக்கொண்டான். இப்போ அதையும் கூட கர்த்தர் என்ன செஞ்சாரு, உடைச்சிட்டாரு. உடைச்சிட்டு சொல்றாரு, இப்போ அதுவும் கிடையாது, இஸ்மவேலும் கிடையாதுன்ட்டாரு. இப்போ உன் கர்ப்ப பிறப்புன்னு சொல்லும் போது இப்போ இந்த இடத்துல வரும், இப்போ ஆகார் மட்டும்தான் இருக்கிறான், இப்போ இந்த இடத்துல சாராள் மட்டும்தான் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில இப்ப 3வது கர்த்தர் பிராமிஸ் கொடுக்கிறார். இந்த இடத்துல சொல்றாரு, நான் 2வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோட பேசி, நான் உன்னோட பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், இனி உன் பேர் ஆபிராம் என்னப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும்.
இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, எலியாசியருடைய இது அடிபட்டாச்சு, ஆகாருடைய காரியம் முடிஞ்சு போச்சு, இப்போ மிஞ்சி இருக்கிறது சாராள் மட்டும்தான். எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கொண்டு வந்தாச்சு. இப்போ இந்த வாக்கு தத்தம் தனக்கும் சாராளுக்கும் மாத்திரம் உரியது என்பதிலே ஆபிரகாம் எந்த விதத்திலையும் டவுட் பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் டவுட் எல்லாத்தையும் கர்த்தர் தட்டிட்டாரு. இப்போ இருக்கிறது சாராள் மட்டும்தான். இப்போ தனக்கும் சாராளுக்கும் நடுவிலே ஒரு திரள் கூட்டமான பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனாகவே கர்த்தர் பேசுறார். உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்றார். முகங்கொப்புற விழுந்தான், ஆண்டவரை பணிஞ்சான், எல்லா வேலையும் பண்ணான். பண்ணிட்டு 15வது வசனத்தை வாசிக்கிறான்.
பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயை இனி சாரா என்று அழையாதிருப்பாயாக, சாராள் என்பது அவளுக்கு பேராயிருக்கும்.
பாருங்க, இப்போ நீங்க ரெண்டு பேர் தான், இதை வேற யாருமே கிடையாதுன்றதுக்காக என்ன செய்யற, ரெண்டு பேருடைய பெயரை மாத்துறாரு. ஆபிராம் கிடையாது, ஆபிரகாம், சாராய் கிடையாது, சாராள். அப்ப இதுல வந்து அடுத்த தேர்ட் பர்சன் யாருமே இல்லைன்றதை கர்த்தர் கிளீனா கொண்டு வந்துட்டாரு. ரெண்டு பேருடைய பெயரை மட்டும் மாத்தி, நீங்க தான் சந்ததி, உங்களுக்கு தான் சந்ததி, வேற எதையும் நீ திங்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கரெக்டா ஒரு சின்ன சர்க்கிள் கொண்டு நிக்க வச்சிட்டார். படிப்போம் 16வது வசனம்.
நான் அவளை ஆசீர்வதித்து, அவளாலே உனக்கு ஒரு குமாரனையும் தருவேன், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும்.
அவளாலே, அதாவது சாராள் மூலமா தெளிவா சொல்றாரு, அவளாலே ஜாதிகள் உண்டாகவும்
அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார்.
அவளை ஆசீர்வதிப்பேன் என்றார்.
அப்பொழுது ஆபிரகாம் முகங்குப்புற விழுந்து நகைத்து,
நல்லா பண்ணான், முகங்குப்புற விழுந்து சிரிச்சானா,
100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ,
100 வயதானவனுக்கு பிள்ளை பிறக்குமோ,
90 வயதான சாராள் பிள்ளை பெறுவாளோ என்று தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டு,
போதும், இதுக்கு மேல என்ன பேசுறது. இவ்வளவு தூரம் கர்த்தர் கொண்டு வந்து பேரை மாத்தி திரளான ஜாதிகள் பிறக்க போது இவ்வளவு சொன்ன பிறகு மோகங்கோபுரம் விழுந்து ஜெபம் பண்ணான்னு பார்த்தா சிரிக்கிறான், கீழே விழுந்து விட்டு விழுந்து சிரிக்கிறான். மோகங்கோபுரம் விழுந்தது ஆண்டவர் வணங்கல்ல, மோகங்கோபுரம் விழுந்து சிரிச்சிட்டு இருக்கிறான், உருண்டு உருண்டு சிரிச்சிட்டு இருக்கிறான். 100 வயது உள்ளவனுக்கு பிள்ளை பிறக்குமா, 90 வயது உள்ள சாராளுக்கு போய் பிள்ளை பிறக்குமான்னு சிரிக்கிறான். 24 வருஷம் ஆண்டவர் எத்தனை முயற்சி பண்ணி டோட்டலா வேஸ்ட். அதனாலதான் அந்த 17:1 ஆண்டவர் சொல்றாரு, நீ உத்தமனாயிருந்தார். அந்த வார்த்தை எவ்வளவு டஃபான வார்த்தை. இப்ப தெரியுதா எவ்வளவு உத்தமம் இல்லாதவன், இப்ப தெரியுதா உங்களுக்கு. ஆபிரகாமை பெரிய விசுவாச தகப்பன்கிறோம். நல்ல கவனிங்க, அவன் எவ்வளவுதோ உத்தமம் இல்லாதவன், விசுவாச விஷயத்தில் எவ்வளவுதோ உத்தமம் இல்லாதவன் என்பது இவ்வளவுதான் தெரியும். இத்தனை காரியங்கள் கர்த்தரை செய்தும் இந்த 24 வருஷம் அவனோடு கர்த்தர் போராடியும் அவன் கீழே உருண்டு சிரிக்கிறான், ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு சிரிக்கிறான். யோசிச்சு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தை சிரிக்கிறதுக்கு அவர் வார்த்தை கொடுக்குற ஜோக் அடிக்கிறார் ஆண்டவர். அவர் வார்த்தை கேட்டு கீழே உருண்டு சிரிக்கிறதுக்கு எவ்வளவு சீரியஸா அவர் பேசிட்டு இருக்கிறாரு, இவன் கீழே உருண்டு சிரிச்சிட்டு இருக்கிறான், நகச்சான்னு போட்டிருக்கு. இவர்தான் ஆபிரகாம். நம்ம பார்க்கிற ஆபிரகாம் இவர் தான். இவர் தான் விசுவாச தகப்பன். புரியுதா உங்களுக்கு? இதனாலதான் ஆண்டவர் பார்க்கிறார், நீ உத்தமனாயிரு, நீ உனக்கு கொஞ்சம் கூட ஃபெய்த் இல்லையே. சொன்னது கரெக்ட் தான், இப்போ நீங்க கன்வின்ஸ் ஆயிடுவீங்க. நீ உத்தமனா இருன்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்றதுக்கு இவன் கரெக்டான தகுதியானவன். இவ்வளவு சொல்லியும் 24 வருஷம் பேசியும் இன்னமும் அவனுக்கு இந்த அடிப்படை விஷயத்துல பெயரை மாத்தி கூட விசுவாசம் வரலையே. இவன் என்ன சொல்றது? சரி விட்டுருங்க, இவட 18ஆம் அதிகாரத்துக்கு போவோம். 10ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில்,
இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது இன்னும் சில நாட்கள் கழிச்சது நடக்குது, ஒரு உற்பவ கால திட்டத்தில்
நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன்,
நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன்,
அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் அவருக்கு பின்புறமாய், கூடார வாசலில் இதை கேட்டுக்கொண்டிருந்தாள்.
இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா லைவ் விஷன், நேரா இயேசு கிறிஸ்து வந்து நிக்கிறார். இது இந்த 18ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து லைவா ஒரு மனுஷனை போட வந்து நிக்கிறாரு. இது பயங்கர தரிசனம் இது. அப்புறம்
ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிற்று. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து,
நான் கிழவியும்
என் ஆண்டவன் முதிர்ந்த வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து நான் கிழவியாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். சாராள் பயந்து நான் நகைக்கவில்லை என்று மறுத்தாள். அதற்கு அவர், இல்லை, நீ நகைத்தா என்றார்.
எவ்வளவு போய் பேசியிருக்கிறார் பாருங்க, ஆண்டவர்கிட்டயே போய் பேசியிருக்கிறார். இது அதை விட மோசம். ஆபிரகாம்னா பரவாயில்ல, சாராளை பார்க்கும்போது ஆபிரகாமே பரவாயில்ல போல இருக்கு. இதுல ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரி. ஆபிரகாமும் சிரிக்கிறான் ஆண்டவர் சொன்னா, சாராளும் கூடாரத்துக்கு மேலே சிரிக்கிறான். ஆண்டவருடைய வார்த்தைன்னு அவ்வளவு கேவலமா போச்சா உங்களுக்கு? இதுதான் இவங்களுடைய ஃபெய்த் லெவல். 24 வருஷம் கர்த்தரால் நடத்தப்பட்டு இவங்களுடைய விசுவாசத்தின் நிலை இதுதான். எவ்வளவு மட்டமான விசுவாசம் பாருங்க. இவரை தான் நம்ம விசுவாச தகப்பன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் சொல்றேன் விசுவா, அதனால அந்த பைபிளுக்கு நான் மாறா சொல்றேன்னு நினைக்காதீங்க, விசுவாச தகப்பன் இல்லைன்னு சொல்லிட்டேன். நான் ஓப்பனா சொல்வேன், 99 வருஷம் வயசு வரைக்கும் ஆபிரகாம் ஒரு சரியான விசுவாசே கிடையாது. விசுவாச தகப்பன்ற வார்த்தைக்கு நான் மறுப்பு சொல்லலை. ஆனா 75வது வயசுல கர்த்தர் அவனை அழைச்சு 99வது வயசு வரைக்கும் ஆபிரகாம் ஒரு சரியான விசுவாசி கிடையாது. குறிப்பா இந்த குழந்தை விஷயத்துல சொல்றேன். சில இடத்துல நல்ல சக்சஸ் இருந்திருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இந்த குழந்தை விஷயத்தை பொறுத்த மட்டில் சரியான விசுவாசி கிடையாது. 99 வயசு வரைக்கும் உங்க ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியா தான் இருக்கிறாங்க. ஆபிரகாமும் சிரிக்கிறான், சாராளும் சிரிக்கிறான். நீ நகைத்தானே, இல்லை நான் நகைக்கலன்னு பொய்ய வேற பேசுறா. இதுதான் உங்களுடைய நிலைமை. இப்ப இந்த 99 வயசுல ஆண்டவர் வந்து அவனை பிடிச்சு, நீ எனக்கு முன்பாய் உத்தமனா இரு சொன்னதற்கு அது ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். அது அதனாலதான் ஆண்டவர் இங்க கானர் பண்ணிட்டே இருக்கிறார். ஆபிரகாம வந்து பிடிச்சார் ஃபர்ஸ்ட். அதன் பிறகு சில நாட்கள்லயே இந்த மம்மரையின் சமபூமியில 18ஆம் அதிகாரம் சில நாட்களே நடக்குது. ஏன்னா இன்னும் அவங்களுக்கு 100 வயசு வரல. சில நாட்கள்லயே ஒரு பிராண உற்பத்தி கால திட்டம் அடுத்த 10 மந்த்ஸ் கணக்கில் இருக்குது. நான் நினைக்கிறேன் இது ரெண்டுமே 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரமும் 2 மாச கேப்ல நடந்திருக்கணும். 17ஆம் அதிகார சம்பவமும் 18ஆம் அதிகார சம்பவமும் ஒரு 2 மந்த்ஸ் கேப்ல நடந்த விஷயமா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இப்ப ரெண்டு பேரையும் தனித்தனியா கர்த்தர் வந்து பிரிப்பேர் பண்ணி பாக்குறாரு. ரெண்டு பேருமே சிரிக்கிறவங்களா தான் இருக்கிறாங்களே தவிர இவங்களுக்குள் அதே விசுவாசம் மட்டமாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் இவங்களை சந்தித்து இவங்களை போன பிறகு இவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவதற்கு ஒரு சின்ன மூவ் பண்ணி விட்டுட்டு போயிட்டார். புரியுதுல? இதுவரைக்கும் அவங்களுக்கு விசுவாசத்தில் வரவே இல்லை. விசுவாசிக்கிறதுக்கு ஏதுவான ஒரு காரியத்தை அவங்களுக்குள் உருவாக்கிட்டு போயிட்டார். அது என்னங்கிறத மட்டும் இப்போ நான் சொல்லி முடிக்க போகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள், ரோமருக்கு எழுதுற நிருபம் 4:18 வாசிக்கலாம். இது நல்ல கவனிங்க, படிக்கும் போதே முதலே சொல்லிடுறேன். இது 99வது வயசுல நடந்த சம்பவம், இதை நீங்க போட்டு குழப்பிடக்கூடாது. இந்த சம்பவம் இப்ப நான் படிக்க போற வேத பகுதி 99th year நடந்த சம்பவம் இது. வாசிக்கலாம்.
உன்
சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே
தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை
நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும்
அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான் அவன் விசுவாசத்திலே பலவீனமாயிருக்கவில்லை.
நல்லா ஏஜனிங்க, அப்புறம் கவுனிங் சொல்றேன், நீங்க கவுனிங்க. அப்புறம்
அவன் ஏறக்குறைய
100 வயதுள்ளவனாயிருந்து அப்படின்னு நினைச்சேன். 99 கிராஸ் பண்ணி இன்னும் 2 மாசம் கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். புரிதலா? 99 கிராஸ் ஆயிடுச்சு, ஏறக்குறைய 100 வயசுன்னு போட்டிருக்கு. ஏறக்குறைய 100 வயது உள்ளவனா இருக்கும் பொழுது
தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி
தேவனை மகிமைப்படுத்தி
விசுவாசத்தில் வல்லவனானான் ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது.
நிறுத்திக்கோம். இப்போ இந்த இடத்தில் ஏறக்குறைய 100 வயதா இருக்கும் போது இது நடந்த சம்பவம். நல்ல கவனிங்க, அந்த 17வது அதிகாரம் முதல் வசனத்தில் நீ உத்தமனாயிருன்னு சொன்ன பிறகு நடந்த சம்பவம் இது. 18வது அதிகாரத்திலே சாராள் நகைத்த பொழுது அந்த இடத்துல நடந்த அதுக்கு பிறகு நடந்த சம்பவம் இது. இப்போ இந்த நேரத்தில் இவனுடைய விசுவாசத்தை கர்த்தர் வர்த்திக்கப்படுவதற்கு ஒரு காரியத்தை கிரியேட் பண்ணிட்டார். என்னன்னா, இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலாவை கர்த்தர் சொல்லி கொடுத்துட்டார். இப்ப இவனுக்கு இந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இதுவரைக்கும் 24 வருஷம் அந்த வாக்குத்தத்தம் ஓடிட்டு இருக்குது. ஆனா 24 வருஷத்துக்கு பிறகும் சிரிப்பு தான் வந்திருக்குது. ஆனா இப்போ இந்த இவ்வளவு தூரம் கர்த்தர் 24 வருஷம் நடத்தி விசுவாசம் வர்த்திக்க பண்ணாமல் இருக்கிற அவனுக்கு வர்த்திக்க பண்ணுவதற்கு என்ன செய்யணும்? உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு நீ ஸ்தோத்தரிக்கணும்னு ஒரு ரகசியத்தை சொல்லி கொடுத்துட்டார் ஆண்டவர். இப்ப என்ன செய்யறான்? இந்த வாக்குத்தத்தம் வந்துருச்சு. இப்ப அவன் சொல்றான், தேவன் வாக்கு தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று இப்பதான் உத்தமம் வருது. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பிக்கிறான். மகிமைப்படுத்தும் போதுதான் அவன் விசுவாசத்தில் வல்லவனானான். ஆண்டவர் சொல்லும் போதெல்லாம் விசுவாசம் அவனுக்கு அப்படியே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அப்படின் போது அவனுக்கு விசுவாசம் தான் இருந்துச்சு. ஆனா மகிமைப்படுத்தும் பொழுது அவன் விசுவாசிய இருந்தவன், விசுவாசித்தவன், விசுவாசத்தில் வல்லவனா மாறிட்டான். இப்ப நம்ம எல்லாம் விசுவாசிக்கிறோம், எத்தனையோ காரியங்களுக்கு விசுவாசிக்கிறோம். ஆனால் நீங்க விசுவாச போதாது, விசுவாசத்தில் வல்லவர்களா மாறணும். அப்பதான் அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்க விசுவாசிக்கிறதுனால எல்லாம் நடந்துடாது, விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறணும். இன்னைக்கு அதுதான் வர்த்திக்க பண்றதுன்ற அந்த லெவலுக்கு தான் நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு என்ன? விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிற நிலைமையிலிருந்து விசுவாசத்தில் வல்லவர்களாய் நீங்கள் மாறுங்க. அதுதான் வர்த்திக்க பண்ணுதல். அது எப்படி நடக்குது? தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்படி செய்யும் போது ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 23-25 வரைக்கும் படிப்போம். இதுதான் முக்கியமானது. வாசி நம்ம ஜெபிக்க போறோம்.
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது
அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதென்பது
அவனுக்காக மாத்திரமல்ல
அவனுக்காக மாத்திரமல்ல
நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது
நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது
நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை
நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை
மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை
மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை
விசுவாசிக்கிற நமக்கும்
விசுவாசிக்கிற நமக்கும்
அப்படியே எண்ணப்படும்
நமக்கும் அதே மாதிரி ஆபிரகாமுக்கு அது எப்படி நீதியாக எண்ணப்பட்டதோ அது அப்படியே நமக்கும் எண்ணப்படும்
அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்
ஆமாம் இது ஏன் எழுதப்பட்டிருக்கிறது அது அவனுக்காக மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா இது ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல 100 வயசுல பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத 100ம் 90ம் அந்த வயதில் இருந்தவர்களுக்கு பிள்ளை பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஆண்டவரை விசுவாசத்தோடு மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனாய் மாறும் பொழுது அவர்களுக்கு காரியங்கள் நடக்குமானால் அது அவங்களுக்காக எழுதப்பட்ட இது ஒரு சரித்திரம் அல்ல இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இதே ஃபார்முலாவை நீ ஃபாலோ பண்ணினா உனக்கும் இது நடக்குங்கிறார் ஆண்டவர் ஆமென் இதுதான் ஹைலைட் இதில் ஹைலைட் பண்ண வேண்டிய விஷயமே இதுதான் அந்த 22வது 23வது வசனம் தான் முக்கியமானது அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இப்போ நான் சொல்கிறேன் இது நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இது செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது இன்றைக்கி காலையில் இதை குறித்து நான் மைண்டில் அப்படியே ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது என் உள்ளத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு பெரிய ஃபெய்த்தை கிரியேட் பண்ணார் ஒரு இன்றைக்கி இதை நடத்த வேண்டிய விதத்தை எனக்கு சொல்லி கொடுத்தார் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து சிலர் எத்தனையோ காரியத்தில் தோல்வி மனப்பான்மையில் வந்திருப்பீங்க குறிப்பாய் சிலர் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்னால் ஜெயிக்க முடியலேன்னு திரும்ப 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 தடுமாற்றம் ஒரு ஸ்டெப்பு ஏறி வரும்பொழுது 4 ஸ்டெப்பு சறுக்குது இப்படிப்பட்ட ஒரு தடுமாற்றம் நிறைய பேருக்கு இருக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குடும்பம் தொழில் பல விஷயங்களிலே சறுக்குதல்களை நிறைய பார்க்குறீங்க போராடுறீங்க சூழ்நிலைகள் மாறுன்ற நம்பிக்கை போயிடுச்சு இதிலிருந்து மீள முடியுமான்ற ஒரு நிலைமை வருது என் குடும்ப பிரச்சனை சால்வே ஆகுமா ஆகாதா இந்த எண்ணம் அடிக்கடி வருது இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வருமா வராதா என்ற ஒரு கேள்வி தான் நிற்குது ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை சொல்ல வைக்கிறார் என்னன்னா நீங்கள் 100க்கு 100 விசுவாசித்து ஆண்டவரை மகிமைப்படுத்தினால் எதெல்லாம் சாத்தியமில்ல நீங்கள் நினச்சிங்களோ சாத்தியப்படுமான்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் சாத்தியமாக்கி கொடுப்பார் டெஃபினட்டாக கர்த்தர் செய்வார் இன்றைக்கி அதுக்காக இன்றைக்கி நான் லீட் பண்ண போகிறேன் யூஸ்வலாக நான் அப்படி லீட் பண்ணுறது கிடையாது அப்படியே மெசேஜ் முடிச்சு நம்ம அப்படியே ஜெபம் பண்ணி முடிச்சிடுவோம் இன்றைக்கி அதுக்காக லீட் பண்ண போகிறோம் உங்கள் காரியம் எதுவானாலும் சரி எது உங்களுக்கு தடுமாற்றம் எது உங்களுக்கு சூழ்நிலையே மாறலை மாறாது அப்படின்னு ஒரு நிலைமைக்குள்ளே போயிட்டீங்க ஹோப்பே கிடையாது அதற்கான அறிகுறியே கிடையாது வாய்ப்பே இல்லை இப்படி ஒரு நிலைமைக்கு நீங்கள் நெகட்டிவாக எங்கேயோ ஒரு குழியில் போய் நிற்பீங்க ஆனால் திருப்பி இப்போ நீங்கள் எழுந்து வரப்போகிறீங்க கண்டிப்பாக ஆண்டவர் என் வாழ்க்கையிலே சரியாய் என்னை கர்த்தர் அழைத்த தேவன் கரெக்டாக கொண்டு போக போகிறார் குறிப்பாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில் சறுக்குகிறவர்கள் நீங்க தடுமாறி இனி ஒருபோதும் விழ மாட்டீங்க ஆண்டவர் விட்டு தூரம் போக மாட்டீங்க உங்க ஜெப வாழ்க்கையிலிருந்து விழ மாட்டீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில விழ மாட்டீங்க தடுமாற மாட்டீங்க நிற்பீங்க ஸ்ட்ராங்கா நிற்பீங்க ஸ்டெடியா நீங்க நிற்பீங்க ஆண்டவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் நல்ல ஜெபிக்கிறவங்களா மாறுவீங்க ஆண்டவருக்கு என்ற ஒரு வைராக்கியமான இருதயம் உங்களுக்கு வரும் சகலத்தையும் அவர் மேல் வைக்கிற விசுவாசம் உங்களுக்கு சாத்தியமாகும் எந்த கெட்ட பழக்கம் ஒரு செகண்டில் உங்களோட வாழ்க்கையை விட்டு போகும் எதை ஜெயிக்க முடியல நினைச்சிங்களோ ஒரு இமைப்பொழுதல் நீங்கள் ஜெயிக்கிறவங்கள மாறிடுவீங்க ஏதோ ஒன்று நீங்கள் ஜெயிக்க முடியல நீங்கள் தடுமாறிட்டுக்கலாம் அந்த காரியத்தை ஒரு செகண்டில் கர்த்தர் நீங்கள் உங்களுக்கு ஜெயிக்க வைப்பார் ரெடியாக இருக்கீங்களா எழுந்திருக்கலாம் க்ளோரி டு ஜீசஸ் ஆண்டவர் நிச்சயம் இப்பொழுது இந்த இடத்தில் வைத்து ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை ஒரு பெரிய மாற்றம் எதில் நீங்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறீங்களோ அந்த இடத்துல கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு திருப்பம் இன்றைக்கு நடக்க போகிறது நான் ஜெயிக்க முடியாது அவ்வளவுதான் இதில் என்னால் மாற்றம் வரும் அந்த நம்பிக்கையே இல்லாமல் இருக்கலாம் இன்றைக்கி சொல்கிறேன் உங்களால் முடியாதது கர்த்தரால் உங்களுக்கு செய்ய வைக்க முடியும். எது உங்களை தடுமாற பண்ணுது, எது உங்கள் நம்பிக்கையை கெடுத்தது, இன்னைக்கு சொல்றேன் ஆண்டவர் அதை உங்களுக்கு ஜெயிக்க வைக்க போறார். அது எதுவானாலும் சரி, அது ஆவிக்குரிய காரியமா இருக்கலாம், உங்கள் குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், சரீரத்தின் பிரச்சனையா இருக்கலாம், வியாதி பலவீனம் பிரச்சனையா இருக்கலாம், அல்லது உங்கள் தொழில் ரீதியான காரியமா இருக்கலாம், சால்வே பண்ண முடியாதுன்னு நினைச்சிருக்கிற ஏதோ ஒரு காரியமா இருக்கலாம், இந்த இடத்தில் நீங்க விசுவாசிக்கும் பொழுது அது நடக்க போகிறது, கண்டிப்பா நடக்க போகிறது. இப்போ உங்கள் விசுவாசத்தை ஆண்டவருக்கு நேராய் திருப்புங்கள். ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை கேட்க போறோம், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீங்க வர்த்திக்க பண்ண வேண்டும். அன்றைக்கு அப்போஸ்தலர் கேட்டாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும். கேளுங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை நீங்கள் வர்த்திக்க பண்ண வேண்டும். அருமையான ஜெபம் பண்ணாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும், என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஆபிரகாம் 99 வயது வரைக்கும் விசுவாசத்தில் பலவீனமானவரதாக இருந்திருக்கிறான். 99 வயசுல நீங்க பார்த்து நீ எனக்கு முன்பாய் உத்தமனா இருன்னு சொல்ல வேண்டிய நிலைமையில தான் அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. 24 வருஷம் ஆண்டவரோடு இருந்தும் விசுவாச விஷயத்தில் அவன் தடுமாற்றம் இருக்கத்தான் செய்தது. குழந்தை விஷயத்தில் அவனுக்கு அந்த தடுமாற்றம் கடைசி வரைக்கும் இருந்திருக்கிறது. ஆனால் அந்த 99வது வயசுலே ஆண்டவர் அவனை வந்து திரும்ப திரும்ப சந்திக்கிறார். 2 மாசத்துக்குறை ஒரு முறை அடுத்தடுத்த ஒரு 2 சந்திப்புகளை கொடுக்கிறார். முதல் ஆபிரகாமை மட்டும் சந்திக்கிறார், 2வது சாராளும் இருக்கிற நேரத்தில் வந்து சந்திக்கிறார். 2 சந்திப்புகள், 2 மாசத்தில் 2 சந்திப்புகளை கர்த்தர் வச்சு அந்த இடத்துல அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஆண்டவர் ஏற்படுத்திட்டார். அந்த 2 சந்திப்புகள் தான் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியது. அந்த இடத்தில் அவன் தீர்மானம் பண்ணினான், என் தேவன் வாக்கு தத்தம் பண்ணியதை நிறைவேற்றுவதற்கு அவர் வல்லவர். அதை முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இப்போ உங்களுக்கு எது பிரச்சனை, இப்போ நீங்கள் ஆண்டவரை பார்த்ததை சொல்ல போறீங்க, ஆண்டவரே இப்போ நீங்கள் இதை நீங்கள் எடுக்க போறீங்க, இந்த பிரச்சனையை மாற்ற போறீங்க, எது உங்களுக்கு தடுமாற்றம், அடிக்கடி தவறி விழுகிறீங்களா, ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் ஜெயிக்க முடியலையா, இப்போ சொல்ல போறீங்க, ஆண்டவரே இனி நான் ஒருபோது விழாதபடி என்னை தாங்குகிற ஆண்டவர் நீங்க, நீ ஒருபோது நான் தடுமாற மாட்டேன், என் ஜப வாழ்க்கையில் விழமாட்டேன், வேதத்தை தியானிக்கிறதெல்லாம் விழமாட்டேன், என் வாழ்க்கையில் எந்த காரியத்தில் விழமாட்டேன், எது என்னால் ஜெயிக்க முடியல நான் இதுவரைக்கும் நினைச்சேனோ அந்த காரியத்தில் இன்னைக்கு எனக்கு நீங்கள் ஜெயத்தை கொடுக்க போறீங்க, எது என்னால் முடியாதுன்னு நினைச்சேனோ அந்த இடத்துல இன்னைக்கு என்ன என்னை கர்த்தர் அதில் வெற்றி பெறக்க பண்ண போறீங்க, எந்த பாவத்தை ஜெயிக்க முடியல, எந்த பிரச்சனையை ஜெயிக்க முடியல, எந்த குடும்ப பிரச்சனையை ஜெயிக்க முடியல, எந்த காரியத்தை என்னால் மேற்கொள்ள முடியல, அது இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் ஏற்படுத்த போறீங்க, அந்த இடத்துல இன்றைக்கு ஒரு அற்புதம் எனக்கு நடக்க போகிறது, அந்த இடத்துல என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரப்போகிறது, இன்றைக்கு நீங்கள் செய்ய போறீங்க, வாய்ப்பே இல்லையா, சூழ்நிலையே உங்களுக்கு சாதகமா இல்லையா, ஆனாலும் கர்த்தர் உங்களுக்கு செய்வார். உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்திற்காய் காத்திருக்கிறவர்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன், வாய்ப்பே இல்லையா, சூழ்நிலையே இல்லையா, ஆனாலும் உங்களுக்கு அற்புதமாய் கர்த்தர் செய்வார், அற்புதமாய் செய்வார். கடன் பிரச்சனையில மாட்டி இருக்கிறீங்களா, வாய்ப்பே இல்லையா, வெளியே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையா, ஆண்டவர் அற்புதமாய் அதை ஜெயித்து வருவதற்கு உதவி செய்வார். உங்கள் சரீரத்தில் ஏதோ வியாதி பலவீனம் அது சுகமாகிறதற்கான அறிகுறியே தெரியலையா, ஆண்டவர் இன்றைக்கு ஒரு அற்புத சுகத்தை இந்த இடத்துல வச்சு உங்களுக்கு கொடுப்பார். குழந்தை இல்லையா, ஆண்டவர் உங்களுக்கு அதற்கான சூழ்நிலையை இருக்கிறது மாதிரி தெரியலையா, ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் இந்த ஜபத்திற்கு பிறகு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய பிரச்சனையோ, உலக பிரச்சனையோ, சரீர பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனையோ, குடும்ப பிரச்சனையோ, எதுவும் ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது. நீங்கள் எதை இதுவரைக்கும் பிரச்சனை நினைச்சீங்களோ அது ஆண்டவருக்கு பிரச்சனை கிடையாது, அது ஆண்டவரை பொறுத்த மட்டும் இல்லை சாதாரண விஷயம். இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்கிறார், இந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் விடுதலை கொடுக்கிறார். நிச்சயம் சொல்லுகிறேன், நீங்க விசுவாசத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு இனிமேல் இந்த பிரச்சனை எனக்கு இருப்பது இல்லை, அது எதுவானாலும் சொல்லுங்க, இந்த பிரச்சனை இதோடு இன்றையோடு நீங்க முடித்து வைக்க போறீங்க, உமக்கு சோத்திரம், இந்த தேவை இன்னைக்கு நீங்க சந்திக்க போறீங்க சோத்திரம், எனக்கு இந்த காரியத்தை கர்த்தர் அற்புதமாய் வாய்க்க பண்ண போறீங்க சோத்திரம், சோத்திர தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே இதற்கு வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சேன், ஆனால் என் ஆண்டவர் அதை நீங்க செய்ய போறீங்க, அதற்காக சோத்திரம், இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வதிக்க போறீங்க, அதற்காக சோத்திரம், இந்த விஷயத்தை எனக்கு நீங்க மேன்மைப்படுத்த போறீங்க, உமக்கு சோத்திரம், இந்த தடுமாற்றத்திலிருந்து என்னை தூக்கி எடுக்க போறீங்க, உமக்கு சோத்திரம், இனி நான் வீழ்ச்சி அடைவதில்லை, இனி நான் தடுமாற போவது இல்லை, இனி நான் பயப்பட போவது இல்லை,
என் வியாதி இனிமேல் என் சரீரத்தில் இருப்பது இல்லை. இதுவரையிலும் இருந்து வந்த வியாதி இனி என் சரீரத்தில் இருப்பது இல்லை. இதுவரையிலும் இருந்து வந்த குடும்ப பிரச்சனை இனி என் குடும்பத்தில் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், சோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தரால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, உம்மால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. என் ஆண்டவர் எனக்கு இன்றைக்கு இந்த இடத்துல நீங்க அற்புதம் செய்கிற தேவன். சோத்திரம். நிச்சயமாய் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்ற போகிறதற்காய் சோத்திரம். நிச்சயமாய் சூழ்நிலைகளை திருப்பி போடுவதற்காய் சோத்திரம். நிச்சயமாய் எனக்கு வெற்றியை கொடுக்கிறதற்காக சோத்திரம். நிச்சயமாய் என்னுடைய சூழ்நிலைகள் என்னை தூக்கி எடுத்து விட்டதற்காக சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இப்பொழுது லைவ் ஸ்ட்ரீம்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் அற்புதங்களை செய்வதற்காக சோத்திரம். உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டு கொண்டிருந்தவர்கள் இப்பொழுதும் ஆண்டவர் இந்த ஜெபத்தில் பங்கு பெறுகிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இதோடு அத்தனை தோல்விகளுக்கும் ஒரு முடிவு வந்து விட்டது. இதுவரையிலும் அத்தனை இருந்த பிரச்சனைகளுக்கும் இன்றைக்கு ஒரு முடிவு வந்து விட்டது. இதுவரையிலும் இருந்து வந்த அத்தனை வியாதிகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒரு முடிவு வந்து விட்டது. அத்தனை தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தகர்க்கப்பட்டு விட்டது. சோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், சோத்தரிக்கிறோம் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. அவன் தேவனை குறித்து அதன் பிறகு அவன் சந்தேகப்படவில்லை. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறை வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அதனால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் அது எழுதப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் சகல காரியத்திலும் எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் உங்க மேல வைக்கிற விசுவாசத்தினாலே ஜெயிக்கிறவர்களாகவே இருப்பார்களாக. நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லியிருக்கிறீங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லியிருக்கிறீங்க. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்கள் பேரில் வைக்கிற விசுவாசம் எங்களை எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் வெற்றி சிறக்க பண்ணுவதற்காய் சோத்திரம். எந்த பாவமும் மேற்கொள்வதில்லை, எந்த வியாதியும் மேற்கொள்வதில்லை, எந்த பிரச்சனைகளும் மேற்கொள்வதில்லை, எந்த பிசாசும் எங்களை ஒருபோதும் மேற்கொள்வது இல்லை. ஸ்தோத்திரம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எல்லாவற்றிலேயும் முற்றிலும் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். காத்து கொள்ளுங்க அப்பா, ஆசீர்வதிங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன். சோத்திரம், சோத்திரம்.